நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 27ஆம் தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். சென்னை ரயில் நிலையத்தில் கொல்லப்பட்ட இளம்பெண் சுவாதியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்து.
சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இது கொலை மாநகரமாக மாறிக்கொண்டு வந்திருப்பது வெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
தன் மீது தாக்குதல் நடத்த உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட தமிழ் கைதிகளுக்கு தன்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே கூறியுள்ளது. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி, மரிய மைக்கேல்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறும் தீர்மானம் நாட்டின் நன்மைக்குரியதல்ல. ஆனால் அந்த தீர்மானம் மதிக்கப்பட்டு சிறந்த சாத்தியமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருக்கிறார். அவர் பதவி விலகப் போவதாக அறிவித்த பிறகு ஆற்றுகின்ற முதல் உரையில் முறையாக விலகல் நடைமுறை குறித்து தனக்கு அடுத்து வரும் பிரதமர் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வாக்களித்திருப்பதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் நிதானத்தை இழக்க வேண்டாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி கூறியுள்ளார். லண்டனுக்கு செல்லும் முன் பிரசல்ஸ் சென்ற கெரி, இந்த சமயத்தில் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும், அல்லது மாற்றத்திற்கான நேரத்தின் போது கவலையடைந்து சூழ்நிலையை சீர்குலைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்.
ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு முடிவை தொடர்ந்து வெறுக்கத்தக்க பேச்சு மற்றும் சிறுபான்மையினர்களை குறிவைப்பது என்று அந்த அமைப்பு கூறும் அதிர்ச்சி தரும் சம்பவங்களுக்கு பிரிட்டன் இஸ்லாமிய சபை கண்டனங்களை தெரிவித்துள்ளது. சமூக அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் ஷூஜா ஷஃபி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தாக்குதல்களை பிரிட்டன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியுள்ளார்.
We have a fundamental responsibility to bring our country together.
லண்டனில் இருந்த போலீஸ் சமூக கட்டிடம் ஒன்று சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கும் கேமரன் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்.
டெக்சாஸ் மாகாணத்தில் கருகலைப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தை நீக்கி அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு சட்டத்திற்கு குடியரசுக் கட்சி ஆதரவு அளித்திருந்த நிலையிலும் பெண்கள் தங்கள் ஜனநாயக ரீதியிலான உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த சட்டம் தேவையற்ற சுமையாக இருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு கருக்கலைப்புக்கு ஆதரவான குழுக்களுக்கு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. இந்த சட்டமானது பெண்களின் ஆரோக்கியத்தை காக்க தேவையானது என டெக்சாஸ் அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
கடந்த ஆண்டு சிறிய எல்லையில் பறந்த ரஷ்ய விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதற்காக துருக்கி அதிபர் எர்துவான் மன்னிப்பு கேட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யா துருக்கி இடையேயான உறவுகள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றும் நடந்த சம்பவம் குறித்து எர்துவான் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியதாக ரஷ்யா கூறியுள்ளது.
தேசிய அணிக்காக மீண்டும் விளையாடப் போவதில்லை என்று அர்ஜென்டினா கால்பந்து விளையாட்டு நட்சத்திரமான லியோனல் மெர்சி தெரிவித்திருக்கிறார். கோபாக்க அமெரிக்க கால்பந்து இறுதிப் போட்டியில் எதிர்த்து விளையாடிய சிலி அணியிடம் தோல்வியடைந்த பின்னர் அர்ஜென்டினா தொலைக்காட்சியில் பேசிய போது மெர்சி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் முடிவை அறிவித்துள்ளார். இரு அணிகளும் கோல் அடிக்காமல் சமநிலை பெற்ற பிறகு கிடைத்த பெனால்டிக் வாய்ப்பில் அடித்த கோல் கணக்கில் சிலி வென்றது. அவ்வாறு கிடைத்த பெனால்டிக் முறையில் கோல் அடிக்க தவறிய வீரர்களில் மெர்சியும் ஒருவராவார்.
அரை மில்லியனுக்கும் மேலான அமெரிக்க டாலரை தென்னாப்பிரிக்க அதிபர் ஜோக்கப் ஜூமா அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். தன்னுடைய சொந்த இல்லத்தை மேம்படுத்த பயன்படுத்திய பொது நிதியை திருப்பி அளிக்க அவரிடம் கூறப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் சுவாதி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த 24 வயது இளம்பெண் சுவாதி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாதது, காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்காதது, இறந்தவரின் கண்ணியத்தை காக்கவும் கூட காவல்துறை அலட்சியம் காட்டியது உள்ளிட்ட விவகாரங்களிலும் சம்பந்தப்பட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கோரியுள்ளது. குறிப்பாக இன்னமும் இந்த வழக்கு விசாரணைகள் தாமதப்படுத்தப்பட்டால் உயர்நீதிமன்றம் நிர்வாகம் தானாகவே முன்வந்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொலை செய்யப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை சென்னையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு கூறிய மு க ஸ்டாலின், சென்னை மாநகரமும் கொலை நகரமாக மாறியுள்ளது என விமர்சித்துள்ளார். இளம்பெண் சுவாதியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 13 அம்சங்களை கொண்ட பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கடந்த 2013 முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் அது செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகவே இன்றளவும் இருந்து வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இரண்டாவது முறையாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவின் அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பும் கூட சென்னையில் படுகொலைகள் தொடர்வதால் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்ச உணர்வு உண்டாகியுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார்.
சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இது கொலை மாநகரமாக மாறிக்கொண்டு வந்திருப்பது உள்ளபடியே வீதியிலே வெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை உடனடியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை தங்களை முழு அளவில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்
என்றார் மு க ஸ்டாலின். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், கொலை செய்யப்பட்ட சுவாதியின் பெற்றோர்கள் தன்னிடம் பேசிய போது இதுபோன்ற கொடுமையான சம்பவங்கள் தொடரக்கூடாது என்றும், இதுவே கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என்றும் பெருந்தன்மையாக கூறியது தன்னை உலுக்கியதாகவும் குறிப்பிட்டார். முன்னதாக கடந்த 24 காலையில் பணிக்கு செல்வதற்காக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு சுவாதி வந்த நிலையில் ஒருவர் அவரை அணுகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சுவாதியை வெட்டி கொன்றார். ரயில்வே காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்று தமிழக காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. 4 சிறப்பு தனிப்படைகள் அமைத்து நடைபெற்று வரும் இந்த வழக்கின் விசாரணையில் இன்னமும் கொலையாளி பிடிபடவில்லை. இதே விவகாரம் தொடர்பாக கொலை செய்யப்பட்டுள்ள இளம்பெண்ணின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்,
தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதா? தமிழகத்தில் எது சுலபமாக நடக்கிறதோ இல்லையோ, கூலியை கொடுத்தால் வெட்டிவிட்டு கொலை செய்து கொண்டு போகலாம், கூலிக்கு கொலை என்பது சுலபமாக இருக்கிறதா? இதெல்லாம் என்னுடைய கேள்வி அல்ல, சாமானியர்களின் கேள்வி. இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும்
என்றார் தமிழிசை சவுந்தரராஜன்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது இனி இலங்கை கண்ணோட்டம். தன் மீது தாக்குதல் நடத்த உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழ் கைதிகளுக்கு தன்னால் மன்னிப்பு வழங்க முடியாதென்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே தெரிவித்தார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் எமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
தன் மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழ் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்க தனக்கு முடியாதென்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். கடந்த 2006 கொழும்பில் வைத்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ பயணம் செய்த வாகனம் மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த உதவியதாக 4 தமிழ் கைதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. அப்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கினார். வழக்கு விசாரணை முடிவடை பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, தன் மீது குண்டு தாக்குதலை மேற்கொள்ள உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழ் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தமிழ் கைதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணையொன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், சந்தேக நபர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது குறித்து நீதிமன்றமே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, தனக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். தற்போது வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்கிவிட்டு போலீஸ் பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்துள்ள தனக்கு இதன் மூலம் ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, எனவே இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் ஆராய்ந்து பார்க்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது, வலிகாமம் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்ற வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் எமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள மக்களை அவர்களுடைய சொந்த இடங்களில் துரிதமாக மீள்குடியேற்ற வேண்டும் என கோரி இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய முற்றத்தில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான அழைப்பை பலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழு விடுத்திருந்தது. கடந்த 1990 பலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இவருடைய மீள்குடியேற்றம் இழுபறி நிலையில் இருக்கின்றது. இந்த காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதே இதற்கான காரணமாகும். படையினர் வசம் 29,000 ஏக்கர் காணிகள் இருந்தன. படிப்படியாக அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இப்போது 3,000 ஏக்கர் காணி மாத்திரமே அவரிடம் உள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி அவர்கள் இரு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் கூறியிருந்தார். ஆயினும் சுமார் 6,000 ஏக்கர் காணிகள் இன்னும் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது என பலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழு கூறுகின்றது. பலிகாமம் பகுதி மக்களை 6 மாத காலத்தில் மீள்குடியேற்றுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நேரடியாக அளித்திருந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என பலிகாமம் மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் குணபால சிங்கம் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்.
ஜனாதிபதி கிறிஸ்துமஸுக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது மக்களை போய் நேரில் பார்த்து அவருடைய அவலத்தை கண்டு கவலை கொண்டு சொன்னார், உங்களை நான் 6 மாதத்துக்குள் குடியமர்த்துவேன், அது வரைக்கும் பொறுமையாயிருங்கள் என்று சொன்னார். அந்த 6 மாதத்துக்குள் காடுகளும் மனிதர் குடியிருக்க முடியாத இடங்களும் விவசாயம் செய்யக்கூடிய சில நிலங்களும் தான் விடுபட்டது. அதனால் மக்கள் விசனம் அடைந்து விட்டார்கள். June 22 அவருடைய 6 மாத காலம் முடிவடைந்தது. அவருடைய உறுதிமொழியை அவருக்கு ஞாபகப்படுத்தவும் மக்களை துரிதமாக மீள்குடியேற்றப்படும் என்பதை வலியுறுத்தியும் இன்றைய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நாங்கள் செய்திருந்தோம். இன்னும் எங்களுக்கு 10,000 குடும்பங்கள் முழுதாக குடியேற்றப்பட வேணும். நலன்புறி நிலையங்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் வாடகை வீடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியால் உடனடியாக எங்களுடைய சகல நிலங்களும் விடுவிக்கப்பட்டு எங்களை மக்களை குடியேற்ற வேணும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்
என்றார் குணபால சிங்கம் அவர்கள்.
மாணிக்கவாசகம் வழங்கிய குறிப்பு அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அரியநேத்திரன் இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அவரை தொடர்பு கொண்டு அது குறித்து கேட்டார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
மட்டக்களப்பில் 2004 குத்து கொலை செய்யப்பட்ட இன்சிலி ராஜநாயகம் படுகொலை சம்பந்தமான விசாரணைக்காக தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவெனில், நீங்கள் இன்சிலி ராஜநாயகம் அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதற்கு பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டீர்களா அல்லது அதற்கு முன்பு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. நான் கூறியிருந்தேன், இன்சிலி ராஜநாயகம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் சென்று அவர் சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு முன்பே தானாக அவர் பதவியில் இருந்து விலகியதற்கு பிற்பாடு, அதாவது அடுத்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எனது பெயர் அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 5-6 மாதங்களுக்கு பிற்பாடுதான் இன்சிலி ராஜநாயகம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை நான் தெளிவாக அவரிடம் தெரிவித்தேன்.
உங்களை விசாரணை செய்வதற்கான காரணங்கள் பற்றி ஏதாவது அங்கு கூறினார்களா?
சுமார் 2 மணித்தியாலங்கள் இந்த விசாரணை இடம்பெற்றது. இந்த கொலை சம்பந்தமாக என்ன நீங்கள் அழைத்தீர்கள் என்ற விடயத்தை கேட்ட போது, கொலை செய்யப்பட்ட கிங்சிலி ராஜநாயகத்தின் மனைவி அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார், அந்த வாக்கு மூலத்திலே என்னை விசாரிக்குமாறு கோரியிருப்பதன் காரணமாக என்னை அழைத்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன், கிங்சிலி ராஜநாயகம் அவர்களின் மனைவி அவர்கள் அவர் ராஜினாமா செய்ததற்கு பிற்பாடு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக அவருக்கு என் மீது சந்தேகம் வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் என்னையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கிங்சிலி ராஜநாயகம் அவர்களின் மனைவி எதிர்பார்த்திருக்கிறார்.
இந்த விசாரணையின் போது உங்களிடம் விடுதலை புலிகள் பற்றியும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது, அது பற்றி என்ன கூறுகின்றீர்கள்?
அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் தொடர்பான விடயங்களை கேட்டார்கள். குறிப்பாக அரசியல் பொறுப்பாளராக இருந்த கௌசல்யன் அவர்கள் எனக்கு உறவினரா என்ற விடயத்தை கேட்டிருந்தார்கள். நான் கூறியிருந்தேன், அப்பொழுது அவர் அரசியல் பொறுப்பாளராக இருந்த அடிப்படையில் அவரை எனக்கு நன்கு தெரியும், ஆனால் உறவினராக அவர் இல்லை என்பதை தெளிவாக கூறியிருந்தேன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறும் தீர்மானம் நாட்டிற்கு நன்மையானதல்ல, ஆனால் அதை மதித்து சிறந்த சாத்தியமான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் வெளியேற இருப்பதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் நிதானம் இழக்க வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜான் கெரி கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக கால்பந்து நட்சத்திரமான லியோனல் மெர்சி அறிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.